பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தும் 5வது புத்தக திருவிழாவில் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவினை நமது பண்பலையில் கேட்கலாம்.
ஏன்னா சமீபத்தில் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ஒன்றும் புத்தகமே பெரிய புத்தகம்லாம் ஒன்றும் படிக்கலையே, என்ன தான் படிக்கல, என்ன தான் பேசலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். படிக்கலன்னா நான் சுத்தமாக படிக்காமல் இல்லை, அப்பப்போ கொஞ்சம் படிச்சு வச்சுப்போம். கடைசியாக ஒரு புக்கு படித்தேன், ரெண்டு புக்கு புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு வந்த உடனே நான் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லி முன்னாடியே வந்துட்டு நான் பெரிய தொல்லை. அந்த நேரத்துக்கு வந்து கம்மியாக அந்த வேலையை மட்டும் முடிச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. முன்னாடியே வந்துட்டோம்னா உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சு வர வேலை எல்லாம் நம்ம தான் அப்புறம் இதாகிடும், அது மூலவராகிடும். மூலவராக எல்லா நிகழ்ச்சியும் அப்புறம் நம்ம தான் வச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் பரிசு வழங்க சொல்லும்போது பரிசு வழங்கினாக்க என்ன புக்கு கேட்டால் பொன்னியின் செல்வன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து முதல் பரிசு வழங்கப்பட்டது. இதுதான் நிறைய அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. பொன்னியின் செல்வன் கொடுக்கறது மகிழ்ச்சி தான். நான் அந்த வயதில் அவர்கள் இருக்கிற வயதில் தான் பொன்னியின் செல்வன் நான் படித்திருக்கிறேன். படித்துட்டு ரொம்ப அந்த சமயத்தில் இருந்த ஒரு அரசியலுக்கு வந்து அது மிகவும் பொருத்தப்பாடாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இயக்கமும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாட்டை கட்டி எடுப்ப விரும்புகிறது. நாட்டை கட்டி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நீ எம்டியாக ஒரு இடத்துல போய் கட்டணம் கட்ட முடியும். கட்டம் கட்டாத போது என்ன செய்யணும், உங்கள் வரலாறு சொல்ல வேண்டும், உங்கள் பெருமையை சொல்ல வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமை சொல்லுவான். சில பேர் ஜாதி பெருமை சொல்லுவான், சில பேர் வந்து தேசப்பெருமை சொல்லுவான், சில பேர் மொழி பெருமை சொல்லுவாங்க. இல்லை ஒவ்வொரு பெருமை சொல்லும்பொழுது கல்கி வந்து தெரியாமல் அந்த நாவல் எழுதிட்டார் வந்து என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கல்கி வந்து அவர் வந்து தேசிய நிறுவனத்தை சேர்ந்தவர், அரசியல் ரீதியாக அவர் வந்து தேசிய நிறுவனத்தை சேர்ந்தவர். ஆனால் எப்படியோ வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தெரியாமல் அதை அது யார் கைக்கு போய் சேரும்னு தெரியல. அதனால மிகப்பெரிய பயனடைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஐயா தெரியும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தமிழ் பெருமையை பெரிதாக பேசிக்கொண்டிருந்த போது கல்கி வந்து அந்த நாவல் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த இமேஜினேஷன் அபவுட் தி பாஸ்ட், இப்போ பாஸ்ட் இமேஜினேஷன் தான் ஃபியூச்சர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். அந்த நாவல் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே என்ன பண்ணணும், அடுத்து ஒரு நாவல் எழுந்தார். என்ன நம்ம கேட்டிங்கன்னா, நாவல் பேர் டக்கு ஞாபகம் வந்து, அந்த நாவல் வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு நாவல். அந்த நாவல் வந்து இவர் இந்த புக்கு விற்றதில் 100,000 ஒரு பங்கு கூட விட்டுருக்கார். அது எவனுமே கண்டுக்கல தமிழ்ல, அப்படியே அது சுத்தமாக அந்த புக்கே காணாம போச்சு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி யார் கையில் ஒரு புத்தகத்தை எழுதும்போது யார் கையில் எங்கே போகுது என்ன வருதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இன்ன வரைக்கும் அதிகமாக புத்தகமாக விற்பனையாகி போகிறது பொன்னியின் செல்வன் மட்டும் அங்கே. இப்போ எந்த அளவுக்கு மக்கள் அதில் மதிமயங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பொன்னியின் செல்வன் டூர்லாம் நடக்குது. இப்போ அமெரிக்காவிலும் கிளம்பி வரலாம் பிளேனை பிடிச்சிக்கிட்டு, இதுக்கு பொன்னியின் செல்வன் இடம் பார்க்குறது, பேக்கேஜ் டூர்லாம் இருக்குது இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொண்டு இருக்குது அந்த பொன்னியின் செல்வன் தாக்கம் வந்து இருந்து கொண்டே இருக்குது. இருந்து கொண்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, போகிற புக்கார் எல்லா புக்கார்லையும், இங்கே மட்டும் இல்லை சென்னை புக்கார்லையும் அந்த ஆர்டிஸ்ட் செல்லிங் போகும் அந்த மாதிரி போயிருக்காங்க. எது வரலாறு எது புதினம்ங்கிறது மறந்துடும். பொன்னியின் செல்வன்லேயே வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் எழுதப்பட்ட சோழர் வரலாறு புத்தகம் இருக்குல்ல, அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற காலவரிசை எப்படி இந்த பொன்னியின் செல்வன் காலவரிசை இருக்காரு. இதில் வந்து அவர் கதையினுடைய சுவாரஸ்யத்துக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா, காலகட்டங்களை முன்னாடி பண்ணி அடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ராஜராஜன் ராஜேந்திர சோழர் காலம்லாம் கரெக்டாக வரும், ஆனால் துணை கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல அதனுடைய காலகட்டங்கள் வந்து முன்னாடி பண்ணி நடத்தி வைப்பது அப்படிங்கிறது நாவலாசிரியர்களுக்கு கூடிய ஒரு உரிமை. அது அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் மாற்றி வச்சிருக்காரு. ஆனால் படிக்கிறவன் என்ன நினச்சிக்கூடாது அப்படின்னு, எங்கே ஒரு டிபேட்டில் ஏதோ பார்த்துட்டு என்ன கடைசியாக என்ன புக் படிச்சேன்னா, நான் ஒரு சரித்திர புக் படிச்சேன், என்ன ஒரு சரித்திர புக்னா பொன்னியின் செல்வன்றான், அது என்ன பெரிய டேஞ்சர்னு பாருங்க. ஆசிரியர்கள் தான் குறிப்பாக சொல்கிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா, நாவல் வந்து என்ன ஆகிடக்கூடாது, அது நாவலுடைய வெற்றி ஆனால் வரலாறுடைய தோல்வி. அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும், மாணவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, எது நாவல் எது ஏன் இருந்தால், இப்போ வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னா, நாவல்லாம் தோற்று போகிற அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, உண்மைகள் உருவாக்கப்படுகின்றன. உண்மைகள் கிடையாதுல்ல, உண்மைகள் என்ன செய்யப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழும்போது பொன்னியின் செல்வன் நமக்கு வெகுகாலம் உயிரோடு இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் பள்ளிக்கூடங்களும் கல்விக்கூடங்களும் எதிர்த்திருக்கிறதுன்னு சொன்னால், எது நிஜம் எது நிஜம் இல்லை என்பது, நிஜம் அப்படிங்கிறது வந்து அறுதியிட்டு எல்லா காலத்துக்கும் உண்மையான ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய புதிய ஆய்வுகள் வரும்பொழுதும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும்பொழுதும் உண்மை தன்னை நிறமாற்றி முறையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் உண்மை. எல்லா காலத்துக்கும் பொருளிய உண்மையும் ஒன்றுமே இல்லை. இப்போ ராஜராஜன் தான் இந்த கோயிலை கட்டினாங்கிறது நம்ம பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு. நம்ம இப்போ சொல்கிறோம்ல பெரிய கோயில் யார் கட்டினாங்கன்னா ராஜராஜன் நம்ம சொல்கிறோம்ல, பிரெஞ்சுக்காரன் வரான் அங்கே, எவ்வளோ ஒரு பிரெஞ்சுக்காரன் வந்து இங்கே அங்கே இருக்கிற நல்லா மாடு கட்டி வச்சுருக்கான் கோயிலுக்குள்ள, கோயில் இப்போ பிரகாரம் பார்க்குறீங்களா, ஏசி எடுத்துக்கப்புறம் இந்த புல்வெளியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே அந்த இடத்துல எல்லாம் என்ன கட்டியிருக்கு, மாடு கட்டியிருக்கு, ஒரே சாணியம் முத்திரமாக இருக்கிற இடத்துல. அவன் கேட்குறான், யார் யார் கட்டினான் அந்த கோயில் அப்படின்னு, எவனை கட்டிட்டான் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் தெரியும். அது மாதிரி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சோழர்கார சைடில் கோயிலில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பார்த்து, ஏ கட்டின பேர் ராஜராஜன் தான், அவன் 1100 இருந்திருக்காண்டா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும், ஓ ராஜராஜன் தான் இதை கட்டினாங்க. உள்ளூரில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவ்வளோ சுலபமாக வரலாற்றை மறந்து விடுவோம், நெக்லெக்ட் பண்ணுவோம். எத்தனை எழுந்து போன கோயில் இருக்குது நம்மளுடைய வரலாறு, இடத்தினால அது காணாமல் போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஓரளவுக்கு இப்போதைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கே தவிர முழுவதுமாக காப்பாற்றப்படவில்லைங்கிறது மட்டுமல்ல, அதில் இருக்கும் வரலாறுகள் இன்றைய வரைக்கும் முழுவதுமாக கை படியெடுக்கப்பட்டு படிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நம்மளிடம் வழங்கப்படவே இல்லை. முடிச்சு வந்துருந்தாங்க. ரெண்டாவது, கீழடியில் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளியிடாமல் வைப்பதற்கும் முயற்சிகள் நடந்தன. இப்போ அதனால தான் என்ன செய்யறாங்க, இப்போ தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு மறுபடியும் கீழடியில் மறுபடியும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. முழு ஆராய்ச்சியும் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் முடிவு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஐடென்டிஃபை இருக்கக்கூடிய ஒரு போட்டி. என்ன போட்டி அது? அவங்க வந்து ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த நாகரிகம் என்ன, இந்த நாகரிகம் என்ன, அவர் வேறு மாதிரி நிர்வாகம் இருப்பார், நம்ம வேறு மாதிரி நிர்வாகம் நினச்சிக்கிறோம். இதனுடைய இது போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எப்பயுமே வரலாறு கூட தான் எழுதப்படுகிறது. வரலாறு எப்படின்னா ஒருத்தர் எழுதுறது இல்லை, பல பேர் எழுதிட்டு இருப்பான். அது நடக்கக்கூடிய போட்டிகள் அதுலேருந்து யார் எதில் காம்ப்ரமைஸ் ஆகி வர்றாங்கிறது தான் அது வந்து நிற்கும். சரி, இது வந்து இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய ஒரு கருத்து இருக்குது, பொன்னியின் செல்வன் பற்றி. அடுத்தது வந்து நான் படித்த புத்தகம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சமீபத்தில் படித்த புத்தகம் அப்படிங்கிறது பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி தாமஸ் பிக்கெட்டினு ஒருத்தர் இருக்கார். தாமஸ் பிக்கெட்டி என்பவர் ஒரு பொருளாதார அறிஞர். அவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர். அவர் வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுந்தார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புத்தகம் வந்து ரொம்ப குறைச்ச பேரில் தான் படிக்கப்பட்டது, ஆனால் நிறைய விவாதிக்கப்பட்டது. என்ன விவாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மனிதர்கள் நம்ம தோன்றியதுலேருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சமமாகவே இருந்தது. அது வந்து ஏதாவது ஒரு வேற்றுமையை உற்பத்தி செய்வோம், வேற்றுமையை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி அது வந்து எந்தன் பேரால் எதாவது இருக்கும், ஒன்று மதத்தின் பேரால் இருக்கும், அல்லது ஜாதியின் பேரால் இருக்கும், அல்லது பணத்தின் பேரால் இருக்கும், அல்லது வந்து ஆனா பெண்ணாங்கிற பேரால் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பேரில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்த ஒருத்தன் வேற்று பண்ணி பார்த்துட்டு, அது குறிப்பாக செல்வம் வந்து பெருக பெருக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உருவாக்குறது. அதில் உருவாக்கும் போது இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து உலகம் முழுக்க கூடிய போய் நாடுகளை பிடிக்கிறார்கள் இல்லையா, காலனியாக ஆக்குறார்கள் இல்லையா, பெரிய பெரிய நாடுகள் எல்லாத்தையும் ஆக்குக்கிறார்கள். இப்போ நம்ம நாடு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தது, யார்கிட்ட இருந்தது, பிரிட்டிஷ்காரங்க இருந்தது. அது மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரன் இருந்த நாடுகள் இருக்கு, டச்சுக்காரன் இருந்த நாடுகள் இருக்கு, அது மாதிரி ஐரோப்பாவிலிருந்து பல நாடுகளுக்கு பல காலனிகள் இருக்கு. இந்த காலனியில் இருந்தது எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து ஒரு பெரும் சிறந்த நாடாக அவர்கள் மாறினார்கள். அதுக்கு தொழில்நுட்பத்தை முதலீடு செய்வதற்கும் தொழில் முதலீடு செய்வதற்கும் அவர்கள் இந்த முதலெல்லாம் பயன்பட்டன. அதனால் அவர்கள் விரைவாக வளர முடியும். இது வளரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தொழில் பொறுச்சி வருது. தொழில் பொறுச்சி வந்ததுக்கப்புறம் அந்த பொருள்களுக்கு உண்டான சந்தைகள் இங்கே கொண்டு அந்த பொருள்களுக்கு உண்டான சந்தைகள் இடங்களை மாற்றுகிறார்கள். அதுமாதிரி மாற்றும்போது நமக்கு அவங்களுக்கு என்ன ஆகிட்டு ரொம்ப அன்இக்குவலான ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பொருள் கிடைக்கிற வேலை நம்ம பொருள் கிடைக்கிற வேலை வேலை வேறு அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி பணம் வந்து பெரிய அளவில் அங்கே போய் சேரும். சமமாக போய் சேர்த்தனா அவங்களையும் சமமாக சேரவில்லை. அங்கேயும் வந்து பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் உரிமைகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கின்றன. அப்பப்போ ஒரு நல்ல சட்டங்கள் இயற்றப்பட்டு ஒருத்தருக்கு சில நன்மைகள் நடக்குது, ஒருத்தருக்கு சில நன்மை நடக்கல. ஆனால் இது வந்து என்ன ஆகுது, போக்கு குறிப்பாக நடுவில் வந்து ஒரு 50-60 வருஷத்தில் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ரிவர்ஸ் பண்ணுறாங்கன்னாக்கா, 1920 ஆரம்பித்து முதலாம் உலக போர் முடிகிற காலத்துலேருந்து தொடங்கி இந்த 1980 அதனுடைய தொடக்கம் வரைக்கும் ஒரு 60 வருஷ காலத்தில் என்ன செய்யணும்னா, ஐரோப்பா மொத்தம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அநியாயமாக பெரும் பணக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறதா, ரொம்ப ஏழைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறதுங்கிறது சரியில்லாத விஷயம். அது சரி செய்யணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி பல சட்டத்தை தங்கள் உருவாக்கப்படுறாங்க. வரி விதிப்பு முறையில் மாற்றம், அவரை ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் உருவாக்குறது, பெங்காலில் இருக்கக்கூடிய என்எச்எஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இலவசமான மருத்துவ வசதி. அந்த என்எச்எஸ் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா, முதல்வர் ஒவ்வொரு முடிந்ததற்கு பிறகு உருவாக்கப்பட ஒரு திட்டம் தான். இப்போ வரைக்கும் அது தொடரும். அந்த மாதிரி ஒரு திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல நாடுகளில் கிடையாது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டன. இது வந்து 1980 வரைக்கும் நடந்தது. 1980 பிறகு அப்படியே மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் வருது. என்ன ரிவர்ஸ் வருதுன்னு, இந்த ஒரு ஆய்ந்த இதில் வந்து பொருளாதாரத்துறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி வந்து என்ன, வியன்னா ஸ்கூல்னு பேர். அந்த வியன்னா ஸ்கூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு நேரடியாக தலையிடக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, பொருளாதாரத்துறையில் வந்து தலையிடாமல் சந்தை என்ன செய்ய முடிவு செய்கிறதோ அதுதான் சந்தையை பார்த்துக்கணும், அரசு எந்த விதத்திலும் தலையிடக்கூடாதுன்றது அவருடைய கொள்கை. அதுக்காக அவர் நிறைய புத்தகங்கள் எழுதினார்கள், கட்டுரைகள் எழுதினார்கள், ஊர் ஊராக போய் பேசினார்கள், அதெல்லாம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1980 ஆட்சிக்கு, இங்கிலாந்தில் வந்து ஆட்சிக்கு வந்தது மார்கரெட் தாட்சர், அமெரிக்காவில் ஆட்சிக்கு வந்தது ரொனால்டு ரீகன். இவர் இருவரும் இணைந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வியன்னா ஸ்கூல் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து, இதுவரையில் எடுத்த பொருளாதார கொள்கைகள் இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இனிமேல் தலையிட மாட்டோம், வரியை குறைப்போம், பணக்காரர்கள் இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது நாங்களே ஏற்பாடு செய்வோம் என்று அவர்கள் கொள்கை முடிவு எடுத்தார். அதன் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா, 1980 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்தது. அதோடு மட்டும் நிறுத்தவில்லை. அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பல பல்கலைக்கழகங்களில் அதற்கான இருக்கையை ஆரம்பித்தார். இப்போ இந்த ஒரு 15 முன்னாடி நான் அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துக்கு முதல்ல உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வியன்னா ஸ்கூல் பண்ணப்பட்ட ஒரு புத்தகத்தை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். என்ன அப்படின்னா ரோட் டு செப்டம் ஒரு புத்தகம், அந்த புக்கு தான் அங்கே பைபிள் மாதிரி வச்சிருக்கான். என்ன அப்படின்னா என்ன நாங்கள் இந்த கொள்கையில் படி நிற்பவர்கள் எப்பயுமே வந்து ஒரு கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் அதற்கு உண்டான ஆட்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் வந்து என்ன செய்வாங்க நாலேஜ் உருவாக்கிட்டே இருப்பாங்க, நாலேஜபிள் பர்சன்ஸ் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாலேஜும் அந்த நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உலகத்தின் எதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடம் பெற்றதோ அங்கெல்லாம் போய் அவர்கள் உட்கார்வார். இப்போ கவிதா வந்து இங்கே ஐஏஎஸ்ல இருந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு என்ன இன்புட் போயிருந்தோ அது அவுட் புட்டாக வரும் இல்லையா. இப்போ நடக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய பல சிக்கல்கள் காரணம்னா நிறைய கவிதாக்கள் இல்லைங்கிறது தான் இல்லையா. கவிதா ஒரு எடுத்துக்கிட்ட சொல்கிறேன் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்ன இன்புட் போயிருக்கோ அது அவுட் புட்டாக வரும். இப்போ அப்படி தான் ஸ்டான்போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆக்களை தயார் செய்கிறார். ஸ்டான்போர்டில் படிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக வரும். நீங்கள் எவ்வளோ படிச்சு பேப்பரில் படிக்கிறீங்க ஸ்டான்போர்டில் படித்தவர்னா அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும் ஓ இவன் தான் செய்வான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இவர்கள் என்ன செய்வார்கள்னா இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களை இந்த மாதிரி ஆட்களையும் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதுடைய விளைவு என்னன்னு உலகத்தின் பொருளாதார போக்கையே மாற்றக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் இருக்கிறன. ஒன்று வந்து என்னது ஐஎம்எஃப், இன்னொன்று பேர் என்ன வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்ங்கிறதுடைய தலைவர் எப்பொழுதுமே அமெரிக்காவில் ஐஎம்எஃப்ங்கிற நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு எப்பொழுதுமே ஐரோப்பியர்கள் கையில் தான். எப்போ மார்க்கெட் தாட்சரும் ரொனால்டு ரீகனும் இணைங்கிறார்களோ அப்போதே என்னாயிடுச்சு ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்கும் இணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது நம்மளாம் நிதி நெருக்கடியை சந்திக்கிறோம், இப்போ ஸ்ரீலங்கா நிதி நெருக்கடியை சந்திக்கிற மாதிரி நம்ம நிதி நெருக்கடியை சந்திக்க போது நம்ம தங்கத்தை கொண்டு அவன் அடகு வைக்கணும். நம்மளாம் போய் இங்கே அடகு கிடையாது நிறைய அடகு வைக்கிற மாதிரி நம்ம இந்தியா என்ன செஞ்சுன்னா ரிசர்வ் பேங்க் இந்த தங்கத்தை கொண்டு அவர் அடகு வைக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா உங்கள் கொள்கை பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி பொருளாதார கொள்கை சந்தை சார்ந்த பொருளாதார கொள்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நரசிம்மராவ் இருந்தார் 1991 அவர் தான் அதை மாற்றிட்டு என்ன சொன்னாங்கன்னு எல்லாரும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்பொழுது இது மாதிரி பல நாடுகள் ஃபாலோ பண்ணும்போது 1920 1980 வரைக்கும் ஏற்றத்தாழ்வு எப்படி குறைந்து வந்தாலோ அதுக்கு நேர்மாறாக 80 பிறகு ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவு அதிகமாக இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 பணக்காரர்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் இருக்கு 200 பணக்காரன் அவன்கிட்ட இருக்கிற பணத்தினுடைய அளவு எப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 பேரில் 70 பேர்ட்ட எவ்வளோ பணத்தை அவ்வளோ பணத்துக்கு 100 பேர்ட்ட மட்டும் 100-200 பேர்ட்ட மட்டும் அது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா இந்த கொள்கை அங்கே தான் மட்டும் போயிடும். இது இங்கே மட்டுமல்ல ஐரோப்பாவிலையும் நடந்து விற்பனை இருக்கக்கூடிய ஒரு 10 பணக்காரர்களுக்கு அமெரிக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பணத்தில் கிட்டத்தட்ட 1/5 பங்கு அவங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் தெரியுமா நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் ஓனர்னால அவன் கூகுளில் சர்ச் பண்ணிங்களே அவன் இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கான். அந்த 10 பேர்ட்ட அவ்வளோ பணம் எவ்வளோ பண்ணுன்னு அளவிட முடியாத பணம் நிஜமே நாங்கள் நம்பவே முடியாத பணம். அது மட்டுமல்ல இந்த தொழில்நுட்பம் என்னத்தை சாத்தியமாக்கிறது சொன்னால் முதல்ல ஒரு கம்பெனி அப்படின்னா இப்போ லட்சுமி செராமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் அது சென்னையில் இருக்க கோயம்புத்தூருக்கு அந்த கம்பெனி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த புது கம்பெனிலாம் இருக்குது அந்த கம்பெனிலாம் என்ன கிடையாதுன்னா ஊர் கிடையாது எல்லாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ்புக் எந்த ஊரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கலிஃபோர்னியாவில் உட்காந்துருப்பான் ஆனால் கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னா பல நாடுகளோட ஒரு மீட்டிங் போடுறது. மீட்டிங் போட்டு என்ன செய்யறதுன்னு என் பணத்துக்கு நீ எவ்வளோ டேக்ஸ் பண்ணுவேன் நீ எவ்வளோ டேக்ஸ் பண்ணுவேன் நீ எவ்வளோ டேக்ஸ் பண்ணுவேன்னு கேட்பான். அவங்களுக்கு கூட ஒரு போட்டி என்ன செய்வாங்க அந்த நாடுகள் அவன் 15% சொல்கிறான்னா இவன் 10% இவன் 10% அவன் 8% 8% 6% ஒருத்தன் உடன்படிக்கை போட்டுக்கொண்டு என்ன செய்ய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே பணம் குறைவாக டாக்ஸ் பண்ணுறாலும் அந்த ஊரில் அந்த பணத்தை வச்சுருக்கான். அவ்வளோ பணத்தையும் அமெரிக்காவில் உட்காந்துருப்பான் ஆனால் அவன் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்டுன்னா அங்கே. இப்படியாக இந்த மல்டிநேஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரு நிறுவனங்கள் எந்த நாட்டுக்கும் என்னவா இல்லை சின்சியராக இல்லை எந்த நாட்டுக்கும் வரியை கட்டுறது கிடையாது. எங்கே மரம் குறைச்சலான வரி கட்ட முடியுமோ அதை கட்டிக்கொண்டு பெரும் அளவில் பணத்தை சேர்த்துக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் 2,000,000,000 பேர் வந்து இன்னும் மறுமையிலிருந்து மீள முடியாதவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது புதிய ஆஸ்பத்திரிகள் நம்மளால் கட்ட முடியல புதிய கல்விக்கூடங்களை கட்ட முடியல நம்ம என்ன செய்யலாம் ப்ரைவேட்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் நடத்துங்க நீங்கள் நடத்துங்கன்னு சொல்கிற அளவு நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளால் வரி செலுத்த முடியாத கொள்கையை அவர்கள் உருவாக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் வந்து தாமஸ் பிக்கட் அந்த புக்கில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அப்படின்னா இந்த 60 வருடங்கள் இந்த மாதிரி நம்ம பின்னோக்கி நகர்ந்து விட்டோம். அப்படி நகர்ந்ததுனால என்ன விளைவு அப்படின்னா இவ்வளோ உலகத்தில் இவ்வளவு பணமும் இவ்வளவு செல்வமும் பெருகி இருக்கிறது ஆனால் என்ன பெருகவில்லை மக்களுக்கு போய் சேரல யாருக்கு போய் சேரணுமோ அவ்வளோ பேர் போய் சேரலை. அதுக்கு என்ன செய்யணுங்கிற தீர்வு அவர் சொல்கிறார் என்ன செய்யணும்னு தீர்வு சொல்கிறார் அப்படின்னா வரி விதிக்கும் முறையை மாற்றியமைக்க வேண்டும். வரி விதிக்கும் முறையை மாற்றியமைக்கிறதுனா என்ன உங்களுக்கு தெரியும் நான் பல டிபேட்ல பேசியிருக்கேன் ரெண்டு விதமான வரி விதிக்கும் முறைகள் இருக்குது. ஒரு வரி விதிப்பு முறைக்கு பேர் என்னது டேரக்ட் டேக்ஸ் டேரெக்டாக வரி டேரெக்டாக வரின்னு என்ன அப்படின்னா எனக்கு 10 லட்சம் சம்பளம் சொன்னோம்னாக்கா 30% டேக்ஸ் கட்டணும்னாக்கா 3 லட்சம் நான் கட்டணும். நாங்களாம் தப்பிக்க முடியாது இல்லையா நாங்களாம் தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலரி பில் நேரங்க போது பேங்க் போது பேங்க்கில் பாஸ்புக் கொடுத்து பாஸ்புக் வச்சு அவன் என்ன பண்ணுவானா கரெக்டாக டிடெக்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லை கடைசியில் கூட இல்லை மாதம் மாதமே பிடிக்க கூடாது.
நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் திரு ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவு. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9505 என்ற எண்ணிலும் பொதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.